நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை இப்போது தொடங்குவோம். எங்களுடைய சத்சங்கத்திற்கு எங்களுடைய குருமார்களையும் அவர்களின் ஆசீர்வாதத்தை எடுத்து, சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசீர்வாதத்தையும் பெற்று, 11 சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்துடன் இதை தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றாள் காசிநந்தி தேவர், நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை வந்த சில வினாக்களுடன் தொடங்குகின்றேன். முதலாவதாக இந்த ஒவ்வொரு சத்சங்கத்திலும் இந்த சித்தர் பாடலை பாடுகின்றேன். அதை பற்றிய புதிதாக வந்த ஒருவர் கேட்டார், அதை பற்றிய இந்த பாட்டில் என்னத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடி தொடங்குகின்றீர்கள் என்று. அதற்கு அவருக்குரிய பதிலை இதில் காணுவோம். இந்த சித்தர் பாட்டில் 18 முதன்மை சித்தர்கள் அடங்கியிருக்கின்றனர். இந்த 18 சித்தர்களும் 18 கோவில்களில் தங்களுடைய பயிற்சிகளை செய்து, தங்களுடைய தவத்தை செய்து, தங்களுடைய சமாதி நிலையையும் அதற்கு மேலான சொரூப சமாதியையும் சிலர் அடைந்தனர். இந்த பாடலை யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய குருவின் குரு, இந்த 18 சித்தர்களுடைய பெயரில் அவர்களுடைய சமாதி அடைந்த திருத்தலங்களையும் வைத்து கோர்வையாக பாடியிருக்கின்றார். அவ்வளவுதான் இந்த பாட்டின் தாய்பெரியம். ஆனால் இந்த பாட்டிற்கு அவர் கொடுத்த பெயர் 11 சித்தர் வணக்கப்பா வணக்கப்பா என்று சொன்னார். வணக்கத்துக்குரிய பாடல். அதை நாங்கள், நான் எங்களுடைய சத்சங்கத்தில் எங்களுடைய குருமார்களையும் எங்களுக்கு இந்த கிரியா யோகத்தை பயிற்றுவித்தவர்களையும் அதைத் தொடர்ந்து எங்களுடைய சத்குரு பாபாஜியின் ஆசீர்வாதத்தையும் எடுத்து, அந்த சத்குரு பாபாஜிக்கு இந்த 18 சித்தர்களில் 2 சித்தர்கள் குருவாக இருந்தார்கள். ஆகவே பாபாஜிக்கு பிறகு அந்த 18 சித்தர்மார்களையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்து இதை தொடங்குவேன். அதை எங்களுடைய குருமார்களும் அந்த முறையில் தான் தொடங்குவார்கள். அதான் அதுக்குரிய தாய்பரியம். அதைவிட அந்த 2 சித்தர்மார்களும் புதிதாக கிரியா யோகத்தில் வந்தவர்களுக்கு யார் என்று தெரியாவிட்டாலும், ஒருவர் போக சித்தர், மற்றவர் அகசிய சித்தர். போக சித்தர் பாபாஜிக்கு கதிர்காமத்தில் வைத்து, கதிர்காமம் என்ற இடம் இலங்கையில் இருக்கின்றது, அந்த இடத்தில் வைத்து ஞான தீட்சையை கொடுத்தார். சொரூப சமாதிக்குரிய சில விடயங்களையும் கொடுத்தார். அதன் பின் பாபாஜி குற்றாலத்திற்கு வந்து அகசிய சித்தரிடம் குண்டலினி பிராணாயாமம் என்ற அதி உயர் பிராணாயாம பயிற்சியை பெற்றுக்கொண்டார். அந்த குண்டலினி பிராணாயாமத்தையும் ஞானம் தியானம் சொரூப சமாதி அடையும் விதங்களையும் படித்து, போக சித்தரிடமிருந்து படித்து எல்லாவற்றையும் சேர்த்து இமயமலையில் பத்ரிநாத் என்னும் இடத்தில் 3 வருடங்கள் தொடர் பயிற்சி செய்து சமாதி நிலையில் உயர்ந்த சமாதியான சொரூப சமாதியை எடுத்தார். அந்த சொரூப சமாதியின் விளக்கம் என்னவென்றால், அவர் இந்த பயிற்சியின் மூலம் தன்னுடைய உடலை அணுக்களாக்கிவிட்டார், அதாவது பிரபஞ்சத்துடன் சேர்ந்து விட்டார். டிசால்விங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த சொரூப சமாதியின் மகிமை என்னவென்றால், அவர் எந்த வயதில் அந்த சமாதியை பெற்றாரோ, அவர் விரும்பிய நேரம் அவருடைய உடலை திரும்பவும் அமைக்க முடியும். அதாவது அவருடைய உடல் அணுக்களாக பிரிந்து மீண்டும் அதே அணுக்கள் சேர்ந்து உருவமாக வரலாம். அப்படி இந்த உலகத்திற்கு தெரியக்கூடிய வகையில் 4-5 தரம் அவருடைய உடலை எடுத்து வந்திருக்கின்றார். வந்து இந்த கிரியா யோகத்தை வளர்த்திருக்கின்றார், இனியும் வரவிருக்கின்றார். அதுதான் பாபாஜியின் சொரூப சமாதி நிலை. என்றபடியால் புதுக்க வந்தவர்களுக்கு பாபாஜியை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்திற்காக இதை இப்போது உங்களுக்கு சொல்லித்தந்தேன். அடுத்ததாக இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார், மலேசியாவிலிருந்து. சாந்தி ஆசனத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தரும்படி, அதையும் இன்று பார்த்துடுவோம். சாந்தி ஆசனம் நாங்கள் செய்வது உடலை நன்றாக தளர்த்துவதற்கு. உடலை மாத்திரமல்ல, தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆத்ம உடல், இந்த 5 தேகங்களையும் அந்த சாந்தி ஆசனத்தில் நாங்கள் தளர்வுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த சாந்தி ஆசனத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு முறைகளையும் உடல் உறுப்புகள் முதலாவது ஃபிசிக்கல் பாடி, அதாவது தேக உடம்பை முழுமையாக தளர்த்தி, மூக்கு நுனியை பார்த்து கண்களை மூடி, அதற்கு பின் நடக்கும் விஷயமெல்லாம் மற்றைய 4 தேகத்துக்குரிய விஷயங்கள் நடைபெறும். உங்களுடைய உடலில் தளர்வு, அந்த மூக்கு நுனியை பார்த்து கண்களை மூடுவது என்பதிலும் ஒரு சிறு விளக்கம் புதியவர்களுக்கு. மூக்கு நுனி என்று நாங்கள் இங்கே சொல்வது யோகத்தில் உங்களுடைய புருவ மத்தி. உங்களுடைய மூக்கை எடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 2 இடத்தில் நுனி இருக்கும். அடி நுனி என்று சொல்லலாம், அல்லாட்டி நுனி அடி என்றும் சொல்லலாம். மூக்கை ஒரு முழு பொருளாக எடுத்து பார்த்தால் மூக்கு தொடங்குகிற இடத்திலேயும் நுனி இருக்கும், முடிகிற இடத்திலேயும் நுனி இருக்கும். ஆனால் சாதாரண உலகியலில் மூக்கு நுனி என்றவுடன் நாங்கள் உண்மையாக மூக்கு மூக்கு அடியில் இருக்கும் நுனியைத்தான் மூக்கு நுனி என்று சொல்லுவோம், அது உலகியல். ஆனால் யோகத்தில் மூக்கு நுனி என்று சொல்லுவது புருவ மத்தியில் முடிகின்ற மூக்கின் எண்ட், முடிவு, அதான் மூக்கு நுனி. ஆகவே நீங்கள் சாந்தி ஆசனத்தில் மூக்கு நுனியை பார்த்து கண்களை மூடுங்கள் என்று சொல்லுவது நீங்கள் உங்களுடைய கண்களை புருவ மத்தியை நோக்கி பார்த்தபடி கண்களை மூட வேண்டும். அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் மிச்ச தரவுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய மனதினால் சுவாசத்தை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பகுதியாக தளர்த்தி கொண்டு போவீர்கள். மனதால் என்ற ஃபிசிக்கலாக தளர்த்தியது முடிவுற்றது. கண்களை மூடியவுடன் சுவாசத்தையும் மனது நிலையிலும் இருந்து உங்களுடைய உடலை மேலும் தளர்த்துவீர்கள். அதை தளர்த்தி கொண்டு போக மெது மெதுவாக நீங்கள் அறிவு உடல் நிலைக்கு போய்விடுவீர்கள். அந்த தளர்வின் மூலமாக அதன் பின் நடப்பதெல்லாம் நீங்களே அனுபவப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்ம உடல் வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். பயிற்சியில் நீங்கள் மேலும் மேலும் போய்கொண்டிருக்கும் போது அந்த நிலையில் நான் சொல்வது மேலதிக பயிற்சியை அடைந்தவர்கள், அடைய போகின்றவர்கள் உங்களுடைய ஆத்மாவை கூடி அந்த நிலையில் வைத்து உங்களுடைய உடலில் இருந்து வழியால் கொண்டு போய் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு கூட நீங்கள் வருவீர்கள், வருவீர்கள் ஆழ்ந்த பயிற்சியின் பிறகு. அது உங்களுடைய பெரிய சித்தி. அதற்கு பல வருடங்கள் கடுமையான பயிற்சியை செய்யும் போது அதை கூட நீங்கள் செய்யலாம். அதை அஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்லுவோம். ஸோ என்றபடியால் இந்த சாந்தி ஆசனம் என்பது உடல் தளர்வு நிலை, ஃபிசிக்கல் உடல் தளர்வு நிலை மாத்திரமல்ல, இந்த ஐந்து உடல்களில் கூட நீங்கள் தளர்வை மேற்கொண்டு உங்களுடைய ஆன்மாவை உடலில் இருந்து வெளியால் கொண்டு போய் திரும்ப கொண்டு வரக்கூடிய அளவு சக்தி நிலைக்கு நீங்கள் உங்களுடைய பயிற்சியின் இறுதியில் வரலாம். அதை உங்களுடைய தரவுக்காக தந்திருக்கின்றேன். ஆகவே இந்த சாந்தி ஆசனம் என்பது மிகவும் முக்கியமானது உங்களுடைய எல்லா உடல் உறுப்புகளுக்கும். என்றபடியால் இந்த சாந்தி ஆசனத்தை நீங்கள் உடலை தளர்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். அந்த அன்பருடைய கேள்விக்கு எனக்கு தெரிந்த விளக்கங்களை உங்களுக்கு இப்போது தந்திருக்கின்றேன். அடுத்ததாக நான் முதலே சொல்லியிருக்கின்றேன், உங்களுடைய ஆசனங்களை பொறுத்தவரையில் ஆசனங்கள் கிரியா ஆசனங்களை நீங்கள் செய்யும்போது 18 ஆசனங்களையும் நீங்கள் எல்லா நிலைகளையும் முறையாக சொன்ன முறைப்படி செய்ய வேண்டும். அதில் ஒரு சிறிய மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தூரம் வளைந்து அந்த ஆசனத்தை முழுமையாக செய்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் அந்த நிலைகளை தவறாமல் முடியுமான அளவுக்கு முடியுமான நிலைக்கு நீங்கள் போய் அதுவரையும் செய்தாலே உங்களுக்கு அந்த பலன் உண்டு. ஆனால் உங்களுடைய கன்வீனியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், உங்களுடைய சுகத்திற்காக உடல் நிலைகளை உடல் உறுப்புகளை தரவுக்கு மாறாக ஒரு நாளும் செய்யக்கூடாது. அது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கிரியா யோகத்தில். அதைவிட மிகவும் முக்கியமானது, நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை எந்த நிலையிலும் அடக்காமல் செய்ய வேண்டும். சாதாரண சுவாச நிலையில் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும், அதை நீங்கள் அடக்கக்கூடாது. இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமான விஷயம். இதை நீங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களையும் இங்கே குறிப்பிடுகின்றேன். 18 கிரியா ஆசனம் பாபாஜியினால் யோகி ராமையா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களால் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு விதமான மாற்றங்களும் இல்லாமல் அது சொன்ன தரவுப்படியே செய்து பழக வேண்டும். இந்த காலத்தில் எல்லாத்திலையும் ஆங்கிலத்தில் ரீமிக்ஸ் என்று சொல்லுவோம், எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்த்து செய்யும் கலியுகமாக மாறிவிட்டது. அப்படி இருந்தால் கூட வேறு எந்த விஷயத்திலையும் நீங்கள் சேர்த்து செய்யலாம், செய்யாமல் விடலாம். ஆனால் கிரியா ஹத யோகா உடலுக்கு செய்யும் பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தீட்சை மூலம் நீங்கள் எடுத்து செய்யும் பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, சொன்ன முறைப்படி செய்ய வேண்டும். முழுக்க முழுக்க நீங்கள் 100% அதை செய்யணும் என்று அல்ல, முடியக்கூடிய அளவு சொன்ன முறைப்படி செய்ய வேண்டும், மறந்து விடாதீர்கள். அதே போல நாங்கள் இப்போது நான் இந்த ஆசனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வருகின்றேன். ஒரு தாவரம் வளருவதற்கு என்ற ஒரு தாவரம் வளர்கின்றது என்று எடுப்போம். அதற்கு சம அளவிலான வெப்பமும் நீரும் தேவை, அல்லாவிட்டால் அந்த தாவரம் வளர முடியாது. வெப்பம் என்று சொல்வது ஒளி, ஒளியும் நீரிலையும் தான் தாவரங்கள் வளர்கின்றன. ஆனால் அந்த அளவு கூட சரியான அளவாக இருக்க வேண்டும். வெப்பம் கூடினால் தாவரம் கருகிவிடும், அதே மாதிரி நீர் கூடினால் தாவரம் அழுகிவிடும். அப்போ வெப்பமும் நீரும் சம அளவில் அதற்கு கிடைக்குமானால் தான் அந்த தாவரம் நன்றாக செழிப்பாக வளரும். அதே போல்தான் எங்களுடைய உடலிலும் அந்த வெப்பமும் நீரும் என்ற சொல்லுக்காகத்தான் அந்த தாவரத்தை இங்கே கொண்டு வந்தேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால், எங்களுடைய உடலிலும் 3 மூச்சுக்காற்றுக்கள் இருக்கின்றன. ஒன்று இடகலை, மற்றது பின்கலை, மற்றது நடுநிலை ஓ சுழுமுனை. இந்த 3 மூச்சுக்காற்றுக்களும், இந்த இடகலை என்பது குளிரோட குளிருக்கான சந்திரகலை என்றும், அதாவது இந்த இடது மூச்சு எப்பவும் குளிர்மையாக இருக்கும், வலது மூச்சு அதாவது பின்கலை மூச்சு எப்பவும் சூடாக இருக்கும். அப்போது எங்களுடைய உடலும் ஒரு தாவரம் மாதிரி நினைத்து பாருங்கள். இந்த மூச்சுக்காற்று ரெண்டும் சம அளவில் தொழிற்பட்டால்தான் எங்களுடைய உடலும் வாடாமல், வாடாமல் என்று சொன்னால் கருகாமல் அல்லது அழுகாமல் நாங்கள் சீவிக்க முடியும். ஆகவே ஒரு தாவரத்தை வைத்து நீங்கள் அதை விளங்கும் தன்மையில் இருப்பீர்களாக இருந்தால் அதே நிலைதான் எங்களுடைய உடலுக்கும். ஆகவே இந்த ரெண்டு மூச்சுக்காற்றுக்கள் சரி சம அளவில் நடந்து கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் உடலில் அதற்குரிய பெரிய வழி இந்த உலகத்தில் கிரியா யோகம், நீங்கள் பயிலும் யோகம். இந்த யோகத்தை வைத்துத்தான் இந்த ரெண்டு மூச்சுக்காற்றுக்களையும் நீங்கள் உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வரலாம். கட்டுக்குள் என்று சொல்வதென்றால் அதை சரியான அளவில் வேலை செய்வதற்குரிய நிலையில் உங்களுக்கு கொண்டு வரலாம். அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த கிரியா யோகம் மிகவும் உதவி செய்யும். அதில் சிறந்த கருவியாக இருந்து உதவி செய்வது குண்டலினி பிராணயாமம். ஆகவே எங்களுடைய உடலையும் தாவரம் மாதிரி நீங்கள் நினைத்து அதில் வெப்பத்துக்குரிய வருத்தமும் குளிர்மைக்குரிய வருத்தமும் வரவிடாது, என்றுமே சுகதேகியலாக இருக்கலாம். இந்த குண்டலினி பிராணயாமத்தையும் பிராணயாம பயிற்சிகளையும் நீங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் அதைத்தான் யோகியார் பல இடங்களில் சொல்லுவார். பிராணசக்தி பிராணசக்தி பிராணசக்தி, எங்கே திரும்பினாலும் உலகத்தில் எல்லா இடமும் பிராணசக்தி என்றபடியால் எங்களுக்கு கிடைத்த இந்த யோகம் எவ்வளவு மகத்துவமான யோகம். பிராணசக்தியை மையமாக வைத்த யோகம், குண்டலினி பிராணயாமத்தை மையமாக வைத்த யோகம், அதற்கு மேலாக இந்த குண்டலினி பிராணயாமம் சிவ யோகத்தில் இருந்து வந்தது. சிவனிடமிருந்து அகஸ்தியருக்கும், அகஸ்தியரிடமிருந்து பாபாஜிக்கும், பாபாஜியிடமிருந்து அவர்களுடைய சீஷியர்களான எங்களுடைய குருமார்களுக்கும், அவர்களிடமிருந்தும் எங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த மகத்துவத்தை நாங்கள் புரிந்து இந்த பிராணயாம பயிற்சியை, இந்த குண்டலினி பிராணயாமத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதை செய்யாமல் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு தலைப்பை பேசிவிட்டு இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். சைவ சித்தாந்தத்தில் நான்கு மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய பாடசாலையில் கூட சமய பாடத்துக்கு கீழ் படித்திருப்போம். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த நான்கு மார்க்கங்களும் சைவ சித்தாந்தத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கும் மார்க்கம் நீங்கள் இறையடியைவதற்கு. ஆனால் இந்த நான்கு மார்க்கங்களையும் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட குண்டலினி பிராணயாமத்தின் மூலம், அந்த பயிற்சியை செய்வதன் மூலமே இந்த நான்கு மார்க்கங்களையும் நீங்கள் அடையலாம் என்பதுதான் வால்மீகி சித்தருடைய கருத்து. அதற்கு அவர் ஒரு பாடலாகவே அந்த கருத்தை தந்திருக்கின்றார். அதை பாடி காட்டுகின்றேன். அறிந்து கொள்ளும் பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம், பிரிந்து வரும் ரேசகமே யோக மார்க்கம், பிசகாமல் நிற்பதுவே ஞான மார்க்கம். எவ்வளவு அழகாக இந்த குண்டலினி பிராணயாமத்தில் இருக்கும் பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்லப்பட்ட உட்சுவாசம், வெளிசுவாசம், சமாதி நிலை, கும்பகம் என்று சொன்னால் எங்களுடைய சைவ சித்தாந்த கிரியா யோகத்தில் சமாதி நிலையை குறிக்கின்றது, மறந்து விடாதீர்கள். கும்பகம் என்றால் மூச்சை அடக்குவதல்ல. கும்பகம் என்ற சொல்லுக்கு மற்றைய யோகங்களில் மூச்சு அடக்குதல் என்பது பெயர். கிரியா யோகத்தில் அதற்குரிய பெயர் சமாதி நிலை, மூச்சு அடங்குகின்ற நிலை, மறந்து விடாதீர்கள். ரெண்டு முக்கியமான விஷயம் இங்கே. மூச்சை அடக்குவது வேறு, அடங்குகின்றது வேறு. அடக்குவதென்றால் நீங்களே அதை வலுக்கட்டாயப்படுத்தி மூச்சை பிடித்து கொண்டு நிற்பது அடக்கி கொண்டு அதை மற்ற யோகங்களில் கும்பகம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கிரியா யோகத்தில் கும்பகம் என்ற நிலை இல்லை. அந்த நிலையை நீங்கள் கும்பகம் என்ற சொல்லுக்குரிய நிலையை என்ன மாதிரி அது குறிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், பாபாஜியின் சைவ சித்தாந்த கிரியா யோகத்தில் மூச்சை அடங்குகின்ற நிலை, மூச்சு நின்று போகும் நிலைதான் சமாதி நிலை. அது உங்களுடைய பயிற்சியால் அடைய முடியும். ஆகவே இந்த குண்டலினி பிராணாயாமத்தின் மகிமையை பற்றித்தான் இன்று கூடுதலாக பேசினேன். அதை உங்களுடைய மனதில் வைத்து இந்த பயிற்சியை தவற விடாது ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 3-4 நிமிடங்கள் அந்த 16 குண்டலினி கிரியா பயிற்சியை, குண்டலினி பிராணாயாமத்தை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். பலமுறை சொல்லிவிட்டேன், இந்த காலகட்டத்தில் இந்த பிராணாயாம பயிற்சிகள் முக்கியம். இந்த குண்டலினி பிராணாயாம தீட்சையில் நீங்கள் எடுத்த பயிற்சியை தீட்சை பெற்றவர்கள் செய்து கொண்டு அதற்கு மேலாக இந்த குண்டலினி பிராணாயாமத்தை செய்ய முதல் சுத்தி பிராணாயாமம், அத சுத்தி பிராணாயாமம், மாந்தரியா பிராணாயாமம் என்ற அந்த 3 பிராணாயாமத்தையும் 6 தடவை செய்துவிட்டு 6 தடவை அதைத் தொடர்ந்து உங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்தையும் செய்து இந்த காலகட்டத்தையும் வென்று உங்களுடைய வாழ்க்கையையும் இறுதியில் வெல்லுவதற்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டு மற்றைய உடல் பயிற்சிகளுடன் அதுகளையும் செய்து கொண்டு 5 உடல் பயிற்சியையும் பாவித்து பாபாஜியின் 5 பஞ்சாங்க யோகத்தை பாவித்து நீங்கள் ஆன்ம இடையேற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்கின்றேன். இதைத் தொடர்ந்து நாங்கள் வினா விடைகளை பாபாஜியுடன் சேர்ந்து வரும் வினாக்களுக்கு விடை காண்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.